மாவீர மக்டம். கடற்புலிகளின் துணைத் தளபதி லெப்டினன்ட் கர்னல் விநாயகம்.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
ஜார்குட நாட்டின் வளம் மிகுந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே கடலைகள் தலைவுகின்ற மருதங்கனி என்ற அழகிய கிராமத்தில் தங்கவேலு காந்திமலர் தம்பதிகளுக்கு 1923 பிப்ரவரி மாதத்தில் 2வது மகனாக பிறந்தவர்தான் சுதரதர் என்ற இயற்பெயரை கொண்ட லெப்டினன் கர்னல் விநாயகம் அவர்கள். இவரை வீட்டில் எல்லோரும் சுதன் என்று அழைத்தார்கள். சுதன் தனது இளமை கால கல்வியை உடற்துறை மகாவித்தியாலயத்தில் தொடர்ந்தார். சுதன் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கியதோடு கலைத்துறையிலும் ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். இந்து சமயத்தவர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்றான காத்தவராயன் குத்து மருதங்கனி அரங்கேற்றப்பட்ட போது அதில் சுதனம் நடித்து மக்களின் அபிமானத்தை பெற்றிருந்தவர். இவ்வாறு தனது இளமை காலம் இனிதாக நகர்ந்து கொண்டிருந்தவர்களே, அமைதி என்ற போர்வையிலே தாயக மண்ணிலே அகலக்கால் பதித்த இந்திய படையினர் அதற்கு முற்றிலுமாக மாறாக ஆக்கிரமிப்பு போரையும் தமிழ் மக்கள் மீதான அடாவடித்தனங்களையும் பெருமடப்பில் கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். இவ்வாறு இந்திய படையினர் தாயகத்தில் 1000கணக்கான தமிழ் மக்களின் உயிர்களை பலி கொண்டதும் இந்திய படையினர் நாளாந்தம் தமிழ் மக்கள் மீது தொடரும் கெடுபிடிகளும் அதன் விளைவாக தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் அவல வாழ்க்கையும் 1989 காலப்போதில் உள்துறை மகாவித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்றுக் கொண்டிருந்த சுதனின் மனதை மிகவும் ஆழமாக பாதித்தது. அது விடுதலை புலிகள் இயக்க மக்களின் ஆதரவோடு தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த காலம். லெப்டினன்ட் கர்னல் மரவன் மாஸ்டரின் உதவியோடு சுதன் வந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இன்னும் பல இளைஞர்களும் தம்மை முழுமையாக தமிழ் விடுதலை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அமைப்பில் அறிந்து கொண்ட சுதனும் மற்ற இளைஞர்களும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தின் எல்லைப் பகுதியான சுண்டிக்குளமுடன் மணலாற்று காட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மணலாற்று காட்டுக்கு சென்ற சுதன் அங்கு அவரது இயக்கப்பெயர் விநாயகம் என்று பெயரை பெறுகிறது. அங்கு வியட்நாம் பயிற்சியிலே அந்த பாசறையில் 2வது பயிற்சி அணியிலே விநாயகம் இணைக்கப்பட்டு ஒரு போர் வீரன். கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து படைத்துறை பயிற்சிகளையும் கொமாண்டோஸ் பயிற்சிகளிலும் மிகச்சிறப்பாக தேர்ச்சி பெற்று சிறந்த போராளியாக பயிற்சி பாசறையிலிருந்து விநாயகம் அவர்கள் வெளிவருகிறார். தொடர்ந்து இந்திய படைக்கு எதிரான தாக்குதல்கள், தேச விரோத கும்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் என அவரின் போர் பயணம் தொடர்ந்தது. 1990 முற்பகுதியிலே இந்திய படையினர் தாயகத்திலிருந்து முழுமையாக வெளியேறியதை அடுத்து அந்த ஆண்டின் நடப்பகுதியிலே சிலங்கா அரச படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் மீண்டும் போர் வெடித்தார். அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் கோட்டை படை முகாம் மீது விடுதலை புலிகள் முற்றுகை போரை மேற்கொண்டிருந்த போது விநாயகம் அவர்களும் அந்த தாக்குதல் அணியில் பங்கெடுத்து அந்த சமரில் தனது போரியல் ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து அவ்வப்போது குடாநாட்டில் தான் சந்தித்த களமுனைகளில் களப்பணி செயற்பாடுகளிலும் தனது நேர்மை திறனையும் அர்ப்பணிப்பான உழைப்பையும் வழிகாட்டி பொறுப்பாளர்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றார். 1991 ஆனிரவு ஆகாய கடவுளி சமரிலும் விநாயகம் அவர்கள் பங்குபற்றினார். 1993 நடப்பகுதியிலே கடற்புலிகள் படையணியில் உள்வாங்கப்பட்டார். 1993 நவம்பர் மாதத்தில் புனகரி நாகதேவந்துறை படைத்தளம் மீது விடுதலை பெற மேற்கொண்ட தவளை நடவடிக்கையின் போது கடற்புலிகளின் தாக்குதல் அணிகளில் விநாயகம் அங்கம் வகித்தார். வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற அந்த சமரிலே அபாயமான துணிச்சலோடு களமாடி விநாயகம் அவர்கள் நாகதேவந்துறை படித்தளத்தின் வெற்றிக்கு முன்னின்று உழைத்ததோடு அந்த வெற்றிச் சமரிலே வீரவடு ஏந்தியதன் விளைவாக ஒரு கண்பார்வையை இழந்தார். 1994 காலப்போதிலே கடற்புலிகளின் மன்னார் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக விநாயகம் அவர்கள் பொறுப்பு வகித்தார். மன்னார் மாவட்டத்திலே அரசியல் துறை பொறுப்பை பெற்றுக்கொண்ட காலத்திலிருந்து விடுதலை போராட்டத்தின் பங்களிப்பிலே மக்கள் மத்தியில் புதிய உத்வேகம் இருந்தது. பொதுமக்களின் வழிகாட்டியாக திகழ்வதும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுமான நிர்வாக கட்டமைப்புகளுக்கு புத்துயிரூட்டி பொதுப்பொறிவோடு அவை சேர்ப்பட வழி சமைத்ததோடு அவைகளுக்கு ஊடாக கடற்புலிகள் படை கட்டமைப்பை மன்னார் மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்வதற்கு முதன்மையாக உழைத்தவர். பின்னர் குடாநாட்டில் அரசியல் பணியும் குறிப்பிட்ட காலம் புலனாய்வு கல்வியும் கற்று தேர்ச்சி பெற்று அது சார்ந்த பணிகளும் தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் படைத்துறை ரீதியான செயற்பாடுகளும் என விநாயகம் அவர்களின் போராட்ட பயணம் தொடர்ந்தது. 1996 ஏப்ரல் மாதத்தில் ஜார்ப்ராண்டும் முழுமையாக சுலங்கா படையினரின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட போது 500,000 மக்களும் விடுதலை புலிகளின் அனைத்து படை கட்டமைப்புகளும் நிர்வாக கட்டமைப்புகளும் வன்னி பெருநிலை பரப்புகள் நகர்த்தப்பட்டு வன்னியை தளமாக கொண்டு செயற்பட்ட போது விநாயகம் அவர்களின் போரியல் செயற்பாடுகள் வன்னியில் தொடர்ந்தது. முல்லைத்தீவு படைத்தளம் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட ஓயாதர்கள் ஒன்று வெற்றிச்சமரிலும் விநாயகம் அவர்கள் பங்கெடுத்து தீரமோடு களமாடி முல்லைத்தீவு படைத்தளத்தின் வெற்றிக்கு அவர் உடைத்து தலையில் விழுப்புண் அடைந்தார். மருத்துவ சிகிச்சைக்கு ஊடாக விழுப்புண் தேர் எண்ணெயில் விநாயகம் போர்ப்பணியை மீண்டும் தொடர்ந்தார். ஆனாலும் தலைப்பகுதியில் புதைந்திருந்த சன்னம் இறுதிக்காலம் வரையிலும் அவரை உபாதிக்குட்படுத்தியிருந்தது. தொடர்ந்து செம்மலையில் தளம் அமைத்து செய்யப்பட்டுக் கொடுத்த கடற்படைகளின் கிழக்கு மாகாண விநியோக அணியிலே விநாயகம் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். 1999 காலப்பகுதியிலே கடற்படைகளின் சிறப்பு தளபதி அவர்கள் விநாயகம் அவர்களே கடற்படைகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக நியமித்தார். குறிப்பிட்ட காலம் மந்தகதியில் செயற்பட்டுக் கொண்ட கடற்படைகளின் அரசியல் துறையின் செயற்பாடுகள் விநாயகம் அவர்களின் அரசியல் பிரவேசத்தோடு புதுப்பதிவோடு முழுவீச்சு பெற்றது. 2002 நோர்வே நாட்டின் அனுசரணையிலே சுழங்க அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த காலப்போதையில் குறிப்பாக யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு நகரத்தின் அபிவிருத்திக்காக ஐராது உடைத்தார். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து முள்ளியுடைய புதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேசங்களிலே செயற்பட்டு வந்த முல்லைத்தீவு மாவட்ட செயலகம், கரைத்துறைப்பற்றி பிரதேச செயலகம், கரைத்துறைப்பற்றிய பிரதேச சபை உள்ளிட்ட அரசு நிர்வாக கட்டமைப்புகள் மீளவும் முல்லை நகரத்தில் செயற்படுவதற்கு முதன்நிலை காரண கர்த்தாவாக அவர் விளங்கினார். 2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த காலப்பகுதியில் விநாயகம் அவர்களின் திருமணத்திற்கு சிறப்பு தளபதி அவர்கள் அனுமதி வழங்கியதை அடுத்து இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. தனது நீண்ட நாள் காதலியான இடையாவை அவர் 2002 ஏப்ரல் மாதம் 12 தனது வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். இல்லறம் என்ற நல்லற வாழ்க்கையிலே அலைக்குமரன் ஐங்கரன் ஆகிய 2 குழந்தைகளுக்கும் சிறந்ததொரு அப்பாவாக திகழ்ந்தார். இவ்வாறாக அவரின் இல்லற வாழ்க்கையில் போரியல் வாழ்வும் ஒரே பாதையான தமிழ் தேசத்தின் விடுதலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. 2007 கடற்படைகளின் சிறப்பு தளபதி சூசி அவர்கள் படகு விபத்துக்குள்ளாகி தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்தபோது அவரது தனிப்பட்ட பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என்ற பலதரப்பாலும் அபிப்பிராய கருத்துக்கள் அமைவாக விநாயகம் அவர்கள் பிரதான மெய் பாதுகாப்பு அணி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் அந்த பொறுப்பை ஏற்று இரவு வாழ்வாராது கண்டஞ்சாது பாதுகாப்பு கடமையை மிகவும் சோதனை செய்தார். 2007 செப்டம்பர் மாதத்தில் தேசிய தலைவர்களால் விநாயகம் அவர்கள் கடற்படைகளின் துணைத் தளபதியாக நியமிக்கப்பட்டார். 2008 பிற்போதிலே மனராட்சி களமனியில் தாக்குதல்கள் தீவிரம் பெற்றதை அடுத்து முல்லைத்தீவிலே மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய மக்கள் படை கட்டமைப்பை உருவாக்கி அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி நாளாந்தம் 100 வரையில் மனராட்சி களமனைக்கு அனுப்புகின்ற செயற்திட்டத்தை சிறப்பு தளபதியின் ஆலோசனைக்கு அமைவாக தானே பொறுப்பேற்று மனராட்சி களமனியை அண்டிலான அலம்பிரை தளமாக வைத்துக் கொண்டு மிக நேர்த்தியாக நடைபெறுத்தினார். 2009 பிப்ரவரி மாதம் 4 நல்ல தண்ணீர் தொடு வாயிலே நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படையினர் வேப்பாறைப்பட்டியை நோக்கியதாக யுத்த டேங்கிகள் பல்குழல் ஒரிகணை உள்ளிட்ட கனரக ஆயுதங்களின் சூட்டு ஆதரவோடு பெருமெடுப்பிலான முன்னேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இந்த முன்னேற்ற நடவடிக்கையை எதிர்த்து விடுதலை புலிகள் வழிமறிப்பு தாக்குதலை மேற்கொண்டார்கள். எதிரியின் முன்னேற்றத்தை துணிகரமாக எதிர்த்து களமாடிய கடற்படைகளின் துணைத் தளபதி லெப்டினன்ட் விநாயகம் அவர்கள் அந்த வழிமறிப்பு தாக்குதலில் வீழ்ச்சியாக தழுவிக் கொண்டார். அவரோடு கடற்படைகளின் கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் குகன், லெப்டினன்ட் ஜெனரல் பகலவன் உட்பட்ட பல போராளிகளும் வீழ்ச்சியாக தழுவிக் கொண்டார்கள். 2 தசாப்த காலமாக தமிழ் விடுதலை போராட்ட பயணத்திலே தளராத உறுதியோடு உயிர்நடை போட்ட உத்தம தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விநாயகம் அவர்கள் வேப்பாறைப்பட்டி மண்ணை முத்தமிட்டு தமிழீழ விடுதலைக்காக தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டார்.
அது 100 ஆனால் கூட உங்கள் தியாகம் வெல்லுமே. கந்தகம் உம்முடன் சேர்ந்ததே உம்மேனிகள் செந்த வனங்களில் கோயில் வைத்தோம் மாவீரரே, பெருவீரமான எங்கள் மாவீரரே, உங்கள் நினைவோடே கைகள் குவிப்போம் மாவீரரே. கனலாகும் நேரம் வரை வெடிகள் சுமந்து அடைவோமே தேசம் ஒன்று மனதில். வீரர்கள் சாவும் அது சாவுமில்லை, வெறும் சோகத்தில் தேர்ந்த ஒரு தோர்வுமில்லை. அரும்பிடும் பாதைகளை மனதில் தளைந்து வரும்படை மீது அவர் கனலாய் நுழைந்து எதிரில் வரும் எதிரிகளை தம்முடனே சிதைத்து அதிர வைக்கும் அதிர்வுகளால் தம்முயிரை விடுத்து. பொம்முடன் சேர்ந்ததே கும்மேனிகள் செந்தனல் ஆனதே, பெரு அன்போடு அணைத்தீ உன் சாவை, அது எம் வாழ்வில் விடியல் உண்டாகவே. வேண்டும் ஒரு தேசம் என்றுதானே உங்கள் தாகம் சொன்னதே, ஆண்டு அது நூறு ஆனால் கூட உங்கள் தியாகம் வெல்லுமே. தந்த